மெய்த்தவ வேடம் உன்னி மேவினர் சூழ்ச்சி மேலோன் சித்திரம் புணர்த்த பாவை செயலர இருக்குமா போல் என்று இறைவன் யோக நிலை எய்திய பொழுது, அந்த யோகத்தை சனகாதி முனிவர்களுக்கெல்லாம் அவர் காட்டி கொடுத்த பொழுது பிரபஞ்சமே யோக நிலையை அடைந்தது. அசுரர்களாகட்டும், தேவர்களாகட்டும், மிருகங்களாகட்டும், பட்சிகளாகட்டும், மரங்களாகட்டும், மனிதர்களாகட்டும், அத்தனை பேருக்குமே காம உணர்ச்சி என்கின்ற தன்மை அற்றது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னு, இறைவன் தான் எல்லா இடத்திலேயும் இருக்கிறான், இறைவனை தவிர வேற எந்த பொருள்களும் இல்லை, இறைவன் உள்ளே இருந்து வழி நடத்துகின்ற காரணத்தினாலே இவை நடக்கின்றன, இதையெல்லாம் இறைவனுடைய விளையாட்டாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொல்லுவார். எல்லா இடத்திலேயும் முழுவதுமாக இறைவன் மட்டுமே நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிறத காட்டி கொடுத்தான். காரணன் சிவனே என்கை கலரவும் வேண்டற்பாற்றோ, எல்லாவற்றிற்கும் காரணபூதனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லணுமான்னு கேட்டார் கச்சியப்ப சிவாச்சாரியார். இப்படி எல்லாருமே காம உணர்ச்சி அற்று எல்லோருமே யோக நிலை அடைந்து இருந்தார்கள். இதனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, எல்லோரும் தங்கள் தங்கள் காம உணர்ச்சி அற்ற காரணத்தினாலே இவர்களுக்கு அங்கே இருக்க வேண்டிய சந்ததி விருத்தி முதலிய மற்ற நித்திய கர்மாக்களை செய்வதற்கான ஹோமாதி கிரியைகளை கர்மங்களை செய்யல. நான் நல்லா இருக்கணும், அடுத்தது செல்வம் வேணும், மனைவி மக்கள் போகணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியது. அதுக்கு என்னுடைய மனைவி மக்களுக்கு இப்படி இருக்க வேண்டும், ஊர்வலகம் இந்த சம்பத்து அடைய வேண்டும்ங்கிறதுக்காக என்ன ஹோமாதி காரியங்கள் இருக்குமோ, என்ன என்ன கிரியைகள் இருக்குமோ அதெல்லாம் யாரும் செய்யல. செய்யாத காரணத்தினாலே அவிர்பாகம் தேவர்களுக்கு கிடைக்கல. தேவர்களுக்கும் காம உணர்ச்சி இல்லை, அசுரர்களுக்கும் காம உணர்ச்சி இல்லை, மனிதர்களுக்கும் காம உணர்ச்சி இல்லை. இந்த காம நுகர்ச்சியும் உணர்ச்சியும் இல்லாத காரணத்தினாலே எல்லா விதமான வேத கர்மாக்களும், இப்படி காமியார்த்தமாக செய்யக்கூடிய எல்லா வேத கர்மாக்களும் தடைப்பட்டன. இங்கே மீண்டும் தேவர்கள் அதனால துன்பப்பட்டார்கள். இறைவன் இந்த உலகத்திலே விளையாடி கொண்டிருக்கிறான், அந்த விளையாட்டை வைத்துத்தான் எல்லாம் நடக்கின்றது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்துக்கும் காரணபூதனாக அவன் இருக்கிறான். காமமோ காமம் அற்றநிலையோ எல்லாமே அவன் கொடுக்கக்கூடிய அலைகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்று சொல்வதைப் போலவே அலைகிலா விளையாட்டு கொண்டு இறைவன் நடத்தி கொண்டிருக்கின்றான் காரணபூதனாக இருந்து. அது மட்டும் கிடையாது, இதுல இன்னொரு முக்கியமான கருத்தும் ஒரு நுட்பமும் உண்டு. ஞானம் என்பது இந்த சிவஞானம் என்று சொல்லக்கூடியது புத்தக படிப்பினாலோ பேச்சினாலோ எந்த விதமான செயல்களினாலோ கிடைப்பது அல்ல. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா, வேதமானதே சொல்லுகிறது இந்த ஆத்மா பிரவச்சனத்தால் அடையப்படுவது அல்ல. இது பேசி தெரிந்து கொள்ள முடியாது, படித்து தெரிந்து கொள்ள முடியாது. எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அனுபவத்தாலே மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். இந்த அனுபவமும் நம்ம முதலே பார்த்த மாதிரி இந்த அனுபவம் என்கின்ற தன்மை இருக்கிறதே, அவன் உள்ளே இருந்து நம்மை அனுபவிக்க செய்தால் மட்டுமே கண்ணுதலார் யார் காண்பார் நீ காட்டார் காலை என்று சொல்வதை போலவே அவன் காட்டி கொடுத்தால் மட்டுமே, பாட்டுவித்தால் பாடாதார் யார் உண்டு, ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, கூட்டுவித்தார் யாரொருவர் கூடாதாரே, குலைவித்தால் யார் அங்கே குலையாதாரே என்று உள்ளே இருந்து அவன் நம்மை அட்டுவிக்க வேண்டும். அவனுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலே மட்டுமே அவனை அடைய முடியும். இது அனுபவ அறிவினாலே மட்டுமே கிடைக்கக்கூடியது, நூல் அறிவினாலே இது கிடைப்பது கிடையாது. இந்த ஒரு உண்மையை சுட்டிக்காட்டுவதுதான் இங்க சனகாதி யோகியருக்கு இவர் தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் செய்த பொழுது எல்லா இடத்திலேயும் யோக நிலை எய்தினார்கள் என்று சொல்லக்கூடியது. சனகாதி முனிவர் இவ்வளவு படித்திருந்தும் கூட, எல்லா கலைஞானங்களும் அவருக்கு இருந்தும் கூட, அவர்களாலே இந்த அனுபவ அறிவு ஞானம் சிவஞானம் இல்லாத காரணத்தினாலே அவர்களாலே அமைதியோடு இருக்க முடியவில்லை. அந்த சிவஞானத்தை கொடுத்தவன் கொடுக்க கூடியவன் அந்த சிவபெருமான் மட்டுமே அப்படிங்கறதும் சொல்லப்பட்டது. இன்னொன்னு இங்க தட்சிணாமூர்த்தி என்று சொல்லுவோம், எல்லா இடத்துலயும் எப்படி ஒரு திசை காட்டும் கருவின்னு இருக்கிற மாதிரி இங்க எந்த கோயிலுக்கு போனாலும் தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கிற, தெற்கு நோக்கித்தான் இருப்ப. ஒரு கோயில் ரெண்டு கோயில்ல மட்டும்தான் இவர் வித்தியாசமாக இருக்கிறாரே தவிர எல்லா கோயில்களிலேயும் தட்சிணாமூர்த்தி தெற்குநோக்கித்தான் இருக்கிறார். சில இடங்களில் இன்னும் விசித்திரமாக உண்டு, தட்சிணாமூர்த்தி வீணாகர தட்சிணாமூர்த்தி என்றும் யோக தட்சிணாமூர்த்தி என்றும், அது மட்டும் கிடையாது அம்பிகையோடு சேர்ந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் பார்க்கலாம். சுருட்டிப்பள்ளி என்று சொல்லக்கூடிய சென்னையிலே இருந்து ஒரு ஸ்தலம், ஆந்திராவில் திருப்பதி போகக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தலத்தில் தட்சிணாமூர்த்தி தன்னுடைய நாயகி பார்வதியோடு சேர்ந்திருக்கிறார் அந்த இடத்துல. ரொம்ப ஆச்சரியமான சிற்பம், அங்கே போய் பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். வசிஷ்ட மகர்ஷி அலே பூஜை பெற்ற பகவான் அங்கே இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இன்னொன்னு உருவத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பிகையனுடைய மடியிலே தலை வைத்து யோகு செய்வாரை போல நித்திரையிலே எப்படி ரங்கநாதன் இருக்கிறானோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு க்ஷேத்திரம் சுருட்டிப்பள்ளி மட்டும்தான். இது யாராவது சென்னை செல்லக்கூடியவர்கள் தயவு செய்து அங்கேயும் போய் பாருங்கள். அற்புதமான வடிவம் அந்த இடத்துல இருக்கின்றது. பார்வதியினுடைய மடியிலே தலை வைத்து இறைவன் சயனித்து இருக்கின்றார். அந்த இடத்துலதான் இறைவன் தட்சிணாமூர்த்தியாக அம்பிகையோடு இருக்கிறார். இருக்கட்டும், இப்ப தட்சிணாமூர்த்தி என்று தென் திசை நோக்கி இருக்கிறார். ஏன் அப்படி? கைலாயம் அல்லது மேரு என்பது வடக்கு திக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஹிமாலயாஸ்ங்கிற விஷயம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய வடக்கு என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய தண்டமாக, மேரு தண்டமாக இருக்கக்கூடிய ஒரு மலை போன்ற ஒரு தன்மை, அது நிலைத்த தன்மையோடு இருக்கக்கூடியதுக்கு பேர் மேரு, அது கைலாசம். அந்த கைலாசத்திலிருந்து தெற்காக எது இருந்தாலும் கைலாசம் என்பது வடக்கு திக்கு, அது குபேரனுடைய திசை. தெற்கு என்பது யமனுடைய திசை. நம்ம தெற்க போறோம் அப்படின்னு சொன்னா தெற்க பார்த்து வணங்குறது எல்லாம் எப்படின்னா இறப்பு அப்படிங்கறத சொல்லி இருக்கக்கூடியது. அதெல்லாம் வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார், மரண யாத்திரை அப்படின்னு சொல்லுவார். மரணத்தை நோக்கி நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். ஆனா அங்கிருந்து அவன் என்ன செய்கிறான், இங்க வா அப்படின்னு சொல்லி தெற்கே போக மாட்டான், தெற்குல இருந்து அப்படி வடக்கவா என்று சொல்லும்படியாக அவன் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகின்றான். அதுக்கு பேர் சரண யாத்திரை என்று சொல்லுவார். இறைவனுடைய சரணங்களை நாடி செல்லக்கூடியது, மரணத்தை வெல்லக்கூடியதற்காக இருக்கக்கூடிய யாத்திரை எங்கே, சரண யாத்திரை. இவரே இறைவன் அதுக்காகத்தான் தெற்கே இருந்து யோகு செய்வானை போலவே நமக்காக அவன் தபஸ் பண்றான் அந்த இடத்துல. இங்கே எல்லா இடத்திலேயும் எல்லோரும் யோக நிலையிலே இருக்கிறார்கள். அவருக்கு அது சில கணங்களாக இருக்கலாம், ஆனால் பிரபஞ்சத்துல பல யுகங்கள் இப்படி மறைந்தன என்று புராணத்திலே ஸ்காந்தத்திலே சொல்லுவார். இதே சமயத்தில் இங்க நடந்து கொண்டிருக்கும் பொழுது சூரவர்மனானவன் கொடுமையான ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றான், தேவதைகளை துன்புறுத்துகின்றான் என்ற காரணத்தினாலே அவர்கள் எல்லாம் இந்த துன்பத்தை தாங்க மாட்டாது மேருமலையிலே இருந்து கிளம்பி மனோமதி நகரத்திலே இருக்கக்கூடிய பிரம்மதேவனை பிரம்மலோகத்திலே சென்று காடுகின்றார்கள். அந்த மனோமதி பட்டினம் எப்படி இருக்கின்றதெல்லாம் சாந்தம் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும். இங்கு பிரம்மன் சென்று சேவித்த தேவர்களை பார்க்கிறார் பிரம்மதேவன். அவர் கேட்கிற, என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கிறீர்களே, யாருமே சோதை இல்லாத இருக்கிறீர்களே. இந்த புராணங்கள்ல படிக்கும் பொழுது பதவியில பலவிதமான சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கும். எல்லா இடத்திலேயும் நம்ம அப்படியே கதை இருக்கிறதா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம், சில விஷயங்கள் அதுல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். எப்படி யமனர் எல்லாவற்றையும் சேர்த்து உயிரை பிடித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்ல முடியாது. யமனை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுவார், இவன் க்ஷயரோகம் என்கின்ற தன்னுடைய சைன்யத்தோடு இருக்கக்கூடியவன், தன்னுடைய சேவகர்களோடு. அப்ப அந்த காலத்துல க்ஷயரோகம் பெரிய வியாதி, அதாவது டிவின்னு சொல்றோம் இல்லையா, அது க்ஷயரோகம். இப்ப டிவின்னு சொல்லக்கூடியது இப்ப மருந்து சொல்லுகின்றோம், அது வந்து உயிர் பறிப்பதற்கு ஹேதுவாக இருக்கிறதா. இது மாதிரி வியாதிகள் முதலானவற்றை கொண்டு அவன் தன்னுடைய சைன்யமாக கொண்டிருக்கக்கூடிய யமதேவன் ஏன் இப்படி இருக்கிறான், ஒவ்வொருத்தரையும் கேட்கிறார், இந்திரா நீ ஏன் இப்படி இருக்கிற, நிறுத்தி ஏன் இப்படி இருக்கிற, அக்னி ஏன் இப்படி இருக்கிற, எல்லாரையும் கேட்கிறார், குளிவிழந்து இருக்கிறீர்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மாவுக்கு பெரிய ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். செய்துவிட்டு தங்களுடைய கலக்கத்தை எல்லாம் அங்கே சொல்லுகிறார்கள். நாங்க எப்படி எல்லாம் கட்டப்படுகிறோம் தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுகிறார்கள். அதுல சொல்லும் பொழுது ரெண்டு மூணு ரொம்ப நயமான நம்ம ரசிக்க முடியாத விஷயங்கள் உண்டு. ஒருவேளை அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம ரசிக்கிறேன், ஆனா அந்த கதையில சொல்லும் பொழுது பிரம்மா சொன்னவண்ண எல்லா தேவர்களும் அவங்கவங்க கூக்குரல் இட ஆரம்பிச்சாங்களாம். இது வந்து மாஸ் சைக்காலஜி என்று சொல்லுவார்கள். ஏதாவது இங்க யாராவது பெரிய மனுஷர் வர்றா, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு அந்த ஊரே சேர்ந்திருக்கும் போது எல்லாரும் அவமா வாய்க்கு வந்த மாதிரி பேசுவோம். அவமா பேசின்றப்ப யாரும் பேசுறதுன்னு கேட்காது. இதுக்கு ஒரு தலைவன் மாதிரி ஒருத்தன் இருந்து நல்லா பேச தெரிஞ்சவரிடத்துல பேச வைக்கணும். எல்லாரும் அங்க போய் சொல்லுப்பா உனக்கு என்ன கட்டம்னா, கட்டமா எனக்கு ஒண்ணுமே கட்டமே இல்லையேன்னா, கட்டமே இல்லையே, அப்புறம் உங்களுக்கு என்னன்ட்டு போயிடுவார். பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, யாரோ ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கலாம். வரும்பொழுது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி யார் கொண்டு போய் அவர்களை ஒருத்தர் சார்பா யாரு பேசணுமோ அந்த கூட்டத்தின் சார்பா பேசக்கூடியவங்க வந்து நல்லபடியா பேசணும். பேச தெரியாம எல்லாரும் 1000 பேரும் 1,000,000 பேரும் இப்படி பேச ஆரம்பிச்சா ஒரு காரியமும் நடக்காது. இங்க அப்படி நடந்தது. இது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுகிறேன். அந்த ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்லாரு. எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்களாம். இந்திரன் எல்லாரையும் அடக்கிட்டு சொன்னா எல்லாரும் பேச ஆரம்பிங்க, நான் கூட பேசுறதுக்கு லாய்க்கு இல்ல. யாரு பேசணும் சொல்லிக்கே தலைவனாக இருக்கப்பட்ட பிரகஸ்பதியே அனுப்புகிறார். பிரகஸ்பதி ரொம்ப அழகா பேசக்கூடியவரான். அவரை சொல்லி நீங்க தான் குரு, நீங்க தான் பிரம்மாவிடத்துல எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லணும். எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது ரெண்டு விஷயம். ஒண்ணு, நீங்க தான் பேச்சு நல்லபடியா பேசுவீங்க. பேச தெரியணும். இந்த உலகத்துல பொழைக்க தெரியணும்னா பேச தெரியணும். ஏதாவது வாங்கணும்னா அது பேச தெரியணும். இப்ப அதே மாதிரி தான் உங்களுக்கு தான் பேச தெரியும். எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதனால நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம். நீங்க ஒழுங்கா நல்லபடியா பேசி வாங்கி கொடுங்க. ரெண்டாவது விஷயம் உண்டு, எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு. ஏண்டானா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த புராணங்கள்ல சில சில மாறுபாடுகளோட இருக்கும். அவன் சொல்றான், சாணியை எடுத்து தண்ணீரிலே கரைத்து அங்கே அரண்மனையிலே இருந்து என்ன செய்கின்றான், இவன் சாணி தெளித்துக் கொண்டிருக்கின்றான் தேவேந்திரன். எல்லா இடத்துகளிலேயும் நிலத்திலே அந்த நிலத்தை சமன்படுத்துவதற்காக சாணியை நீரிலே கரைத்து தெளிக்கிறான். இதோட ஒரு சாதாரணமான தன்மை உண்டா? தேவேந்திரன் 33 கோடி தேவர்களுக்கும் அதிபதி, நான் தான் தலைவன் என்று சொல்லக்கூடியவன், சுவர்லோகம் என்று சொல்லக்கூடிய ஸ்வர்கலோகம் சொல்லுகின்றவனே அந்த பட்டினத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன், கிழக்கு திக்கினுடைய தலைவனாக இருக்கப்பட்டவன், அப்பேற்பட்ட தேவேந்திரன் சொல்லுகின்றான், வெக்கத்தை விட்டு என்னால சொல்ல முடியாது, நாள்தோறும் நான் என்ன பண்ணுகின்றேன், மேகத்திலே இருந்து இருக்கக்கூடிய தண்ணீரை பிடித்து சாணியை கரைத்து எல்லா இடங்களிலேயும் நான் தெளித்துக் கொண்டிருக்கின்றேன். தன்னுடைய பரிவாரங்களான 39 அக்னிகளோடு அக்னியானவன் ஒரு பக்கம் வேலை செய்கிறான், வருணன் ஒரு பக்கம் வேலை செய்கிறான், நிருத்தி ஒரு பக்கம் வேலை செய்கிறான், குபேரன் இருக்கிறான், ஈசானன் இருக்கிறான், அந்த 11 ஏகாதச ருத்ரர்கள் வேலை செய்கிறார்கள், பிரம்மா இப்படி எல்லா இடத்திலேயும் கட்டப்படுகிறார்கள். நான் என் வாயால இப்படி சொல்றது, என்னால சொல்ல முடியலையே, என்னால சொல்ல முடியவில்லை. ஆன காரணத்தினாலே நீங்களே சொல்ல வேண்டும். இந்த ரெண்டு காரணத்துக்காக, ஒன்னு உங்களுக்கு தான் பேச தெரியும், ரெண்டாவது என்னால சொல்றதுக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னாராம். ஆன காரணத்தினாலே இவர் பேசுகிறார். பிரகஸ்பதி ஆனவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். சொல்லி இது மாதிரி தான் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படிலாம் கட்டப்படுகிறார்கள், எவ்வளவு கொடுமைப்படுத்துகின்றான் அந்த சூரபத்மான சொல்லி எல்லாம் சொல்லுகின்றார்கள். 1008 அண்டங்கள்ல 200 அண்டம் தாரகனுக்கும் இன்னொரு 200 அண்டம் சிங்கமுகனுக்கும் கொடுத்து மிச்சத்தை எல்லாம் 608 அண்டங்களை அந்த சூரபத்மனை வைத்துக் கொண்டு எல்லாரையும் கட்டப்படுத்துறான். ஏன்னா அவன் வர பலத்தின் காரணத்தினாலே அவனை யாராலேயும் அழிக்க முடிவது கிடையாது. அவன் எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய துன்பங்களை விளைவிக்கிறானே, நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொல்லும் பொழுது பிரம்மா சொல்லுகிறார், எல்லாம் சரிப்பா எனக்கு புரிகிறது, நானும் கஷ்டம்தான் படுகிறேன். காரணம், அவனுக்கு போய் பஞ்சாங்கம் சொல்ல வேண்டியிருக்கு, ஏதோ இவன் வசிட்ட குமாரனாக இருந்த காசியவருடைய பிள்ளைகளாக வந்த காரணத்தினாலே, மாயினுடைய புத்திரர்களாக இருக்கிற காரணத்தினால எனக்கு பேரமுறை ஆகணும்னு சொல்லிட்டு தாத்தா பொழைச்சு போன்னு சொல்லி விட்டுட்டான். இல்லேன்னு சொன்னா என்னையும் ஏதாவது வேலை வாங்கியிருப்பான், ஏதோ மரியாதையான வேலை பாக்குறேன் அவ்வளவுதான். எங்க அப்பாவும் அதே மாதிரிதான், அவன் அங்கிங்க போய் இந்த வேணுமா வரம் வாங்கிக்கோ வரம் வாங்கிக்கோன்னு ஒவ்வொரு வீடா போய் வரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க என்னடா நச்சீச்சி போ, எதுக்கு வந்தேன், எனக்கு வரம் வாண்டாம் போ அப்படின்னு நாராயணனை தொத்தி விடுற. இப்ப அவர் நிலைமையா அப்படித்தான், என் நிலைமையா அப்படித்தான், பஞ்சாங்க வாசிக்கிற நிலைமை, என் நிலைமையே இப்படி இருந்தா உங்க நிலைமை எப்படி இருக்கும் கேட்கவா போனோம்னு இவன் கேட்டான். உங்களுக்கு கட்டத்தை கேட்கவா, நாங்க இங்க வந்தோம், ஏதாவது வழி சொல்லுவீங்க, வந்து பார்த்தோம், என்ன பண்றது, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டார்களா. அப்புறம் சொன்னார், நம்ம ஒரு காரியம் தப்பான காரியம் பண்ணா அதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நம்ம சொலவடை உண்டு இல்லையா, வழக்கு உண்டு இல்லையா, உப்பு குடிச்சவன் தண்ணி, உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றது இல்லையா, அது மாதிரி தான். நாம் தவறு செய்தோம், தவறு செய்வதற்கு தண்டனை அனுபவிக்கிறோம். என்ன தவறு பண்ணோம்னா அது கூட மறந்துட்டீங்களாப்பா. தக்ஷனுடைய யஜ்ஞத்திலே கலந்து கொண்டோமே, எங்கே சிவ நிந்தனை ஏற்பட்டதோ அந்த சிவ நிந்தனை ஏற்படக்கூடிய இடத்துல போய் நாம் கலந்து கொண்டோம். சிவநிந்தனைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினாலே நமக்கு இந்த துக்கம் சம்பவிக்கிறது, இந்த கொடுமை சம்பவிக்கிறது. ஆனா இதுவும் கூட என்ன, நமக்கு நல்லதுக்காகத்தான். காரணம் என்னன்னு கேட்டா, தண்டனை வருவது நாம் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை களைவதற்காக. ஒரு தங்கம் இருக்கு, நெருப்புல போட்டு வாட்டி அதை தட்டி எடுக்கிறான்னா அதுல இருக்கக்கூடிய மாசை நீக்குவதற்காக. இன்னொன்னு சொன்ன, ஒரு பெரிய டாக்டர், அவர் இங்க உதாரணம் சொல்லுகின்றார், பிரம்மா பெரிய டாக்டர். அந்த டாக்டர் பையனுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்தது, ஒரு பெரிய கட்டி வந்தது. டாக்டர் பெரிய பெரிய ஆபரேஷன் எல்லாம் பண்ணக்கூடியவர், ஹார்ட் ஆபரேஷன் பண்ற பெரிய ஹார்ட் சர்ஜன் வச்சுக்கலாம். இவனுக்கு சின்ன கட்டி வந்திருக்கு, அந்த கட்டியை இவர் அறுத்து எடுத்துடலாம். ஆனா தன்னுடைய பையனிடத்துல ஒரு இப்படி ஒரு கட்டியை அறுக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அவர் என்ன பண்ற, தன்னுடைய அசிஸ்டண்டோ இல்ல இன்னொரு இடத்துல இன்னொரு சின்ன டாக்டரா பிடிச்சு அந்த டாக்டர்கிட்ட என் பையனுக்கு இந்த தொந்தரவு சரி பண்ணிடுங்க அப்படின்னு கொடுக்கிறார். இப்ப அவர் சொல்ற, கேட்ட டாக்டர் வந்து நம்ம கட்டியை அறுக்கிறார். இப்ப அறுக்கிறாருன்னா நம்ம அப்பா மேல கோவிச்சுக்கிறதா, அந்த டாக்டர் மேல கோவிச்சுக்கிறதா? நமக்கு கட்டி வந்திருக்கிறது, அறுத்தா தான் நம்ம உடம்பு சரியாகும். இப்ப சரியாகிறதுக்கு அப்பாவால பண்ண முடியல, இன்னொரு இடத்துல கொண்டு போய் பண்ணுகிறார். அதே மாதிரி தான், அது ஏன் பண்ற? ரெண்டு விஷயம், ஒண்ணு நமக்கு கட்டி அறுத்தா தான் நம்ம உடம்பு குணமாகும், ரெண்டாவது அப்பாவுக்கு நம்ம மேல ரொம்ப அன்பு அதிகம், தானே அறுக்கிறதுக்கு விருப்பப்படல. ஐயோ ஏன் புள்ள கட்டிய நானே அறுக்கணுமான்னு அதனால இன்னொரு டாக்டர்கிட்ட அனுப்பிச்சார். பெற்றிடும் குறவரானோர் பிள்ளைகள் தம்பால் நோய் ஒன்று உற்றிடில் ஏதாவது ஒரு ரோகம் வந்துச்சுன்னு சொன்னார், பிறரை கொண்டும் உறுதுயர் செய்து தீர்ப்பார். உரு துயர் செய்து தீர்ப்பார், அறுத்தாத்தான் போகும்னா அறுத்துத்தான் ஆகணும். ஒரு கட்டம் கொடுத்தாலும் என்ன செய்கின்றார்கள், தீர்க்கின்றார்கள். மற்றவர் தன்பால் அன்போ வன்கணோ, அதுபோல் நம்பார் பற்றிய பவங்கள் தீர்ப்பான், பரமனும் இவைகள் செய்தான். இப்படி அப்பா அம்மா பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன, நம்மீது கோபமா அன்பா? அன்பின் காரணத்தினாலே செய்கின்றார்கள். இதே போலத்தான் நம்ம செய்திருக்கக்கூடிய பாவங்கள் நமக்கு பவசாகரத்திலே இப்படி துக்கத்தை தருகின்றன, இந்த துக்கத்தை தீர்ப்பதற்காக இப்படி அவன் செய்தான், இதுக்காக நம்ம தவறு நினைத்துக் கொள்ள கூடாது அப்படின்னு சொன்னாராம். சரி, இதுக்கு என்ன வழி என்று கேட்ட பொழுது, சரி வாங்க இன்னொருத்தர் இருக்கிறார், எங்கப்பா நான் சொல்றதை விட எங்க அப்பாட்டையும் போய் கேட்கலாம் என்று மகாவிஷ்ணுவனிடத்திலேயே சென்று கேட்கின்றார்களாம். மகாவிஷ்ணுவனிடத்திலேயே சென்று கேட்கும் பொழுது அவர் சொன்னாரா, எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், எனக்கு தெரியும் ஏன் வந்திருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வைகுண்டத்துல நிம்மதியா, வைகுண்டம் என்பது எல்லாரும் அடையத்தக்க ஒரு நிலை, இங்கே வந்து எந்த விதமான யாராலேயும் ஜெயிக்க முடியாத பட்டணம்னு இது சொல்லப்பட்டது. இப்ப அதெல்லாம் கிடையாது, நான் வைகுந்தத்திலே ரொம்ப நாள் இல்லை, இதை லீஸுக்கு விட்டுடலான்னு நினைக்கிறேன். ஏன்டா நான் போய் மேருமலையில உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்கன்னா என்ன பண்றது, படுத்துட்டு இருந்தா திடீர்னு தூக்கி வாரி போடுது. நான் வேடிக்கைக்காக சொல்லல, இது காந்தத்திலே ரொம்ப அழகாக விஷ்ணு அந்த தேவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறார், படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு திடுக்கென்று விழித்து எழுந்திருக்கிறேன். ஏன்னு கேட்டா, எங்க தாரகாசுரம் வந்துருவானோ, ஏன் தாரகாசுரனுடைய மார்பிலே விஷ்ணுனுடைய சக்கரம் பதக்கமாக இருக்கிறது, தாரகாசுரனுடைய மார்பிலே. தாரகாசுரனுடைய ஜெயிக்க முடியல, நான் சூரபத்மனை போய் எங்கே ஜெயிக்க போறேன், என்னால யாரையும் ஜெயிக்க முடியாது, தோற்று விட்டவன் நான், அங்கே ஜெயித்தவர்கள் தாரகாதி அவுணர்கள் அங்கே ஜெயித்திருக்கிறார்கள், இவனை நினைச்ச மாத்திரத்திலேயே தூக்கமும் போயிடுது, பயம் வந்து விடுகிறது, என்னாலே பயந்த காரணத்தினாலே மேருமலையிலே சென்று ஒழித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். நான் இப்பதான் நீங்க வருவீங்கன்னு தெரியும், வந்தா ஒரு மரியாதையா எங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய வீடு பல இடத்துல பெரிய முதலாளிகள் எல்லாம் கட்டி போட்டுருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல இருப்ப, ஒரு கல்யாணம் சொன்னா தன்னுடைய சொந்த வீடு, பூர்வீகமாக வந்த வீடு, நகரத்தார் பெருமக்கள் அப்படித்தான் இருக்கும், அந்த இடத்துல இருக்கும், சென்னையில இருப்பாங்க, பாம்பேல இருப்பாங்க, சிங்கப்பூர், யூஎஸ்ஏ, இங்க வேணும்னா இருக்கலாம். ஆனா கல்யாணம் ஒண்ணு நடக்கும் பொழுது அவங்களுடைய ஊர்லயே தங்களுடைய சொந்த வீடுன்னு சொல்லி அந்த இடத்துல வீட்டுல திருமணத்தை நடத்துவார்கள். அதே மாதிரிதான் இது என்னுடைய இடம் வைகுந்தம், நீங்க வர்றீங்களேன்னு ஒரு மரியாதைக்காக அந்த இடத்துல வேறுமலையிலிருந்து இப்பதான் நான் வந்தேன். சொல்றதுக்கு என்ன, நாம் என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது, நாம் எல்லாரும் சேர்ந்து கைலாசத்துக்கு தான் போகணும், அங்கே போய்தான் சிவபெருமானை நாம் பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப சொல்லும்பொழுது இங்க ரெண்டு விஷயம் உண்டு, கேட்கின்றார்களாம், மேருமலை எப்படி அசுரர்கள் வர முடியாத இடமாயிற்று அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதை சொல்லும் பொழுது இங்கே அந்த உபதையாக சொல்லுவார்கள், மேரும் சமானமான கிரியாக இருந்தது, சிவபெருமான் அங்கே மேருமலையிலே தவம் செய்து கொண்டிருந்தார். இந்த அசுரர்கள் ஒரு சமயம் என்ன பண்ணாங்க, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடந்த பொழுது தேவர்களை துரத்தி கொண்டு வந்து மேருமலையிலேயும் துன்புறுத்த ஆரம்பித்தார்கள், சிவபெருமானுடைய தவத்துக்கு இடையூறாக ஆனது. சிவனுக்கு கோபம் வந்தது, இந்த மேருமலையிலே எந்த விதமான அசுரர்களும் நெருங்க முடியாது போகட்டும் என்று சாபத்தை கொடுக்கிறார். இது யாரு கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய குகைகளிலே முனிவர்களும் யோகிகளும் பிரம்மாதி தேவர்களும் இங்கே இருக்கட்டும், யாராலேயும் அவர்களையோ மலையையோ பார்க்க முடியாது, இவர்கள் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் என்று மேருமலைக்காக அவர் அந்த இடத்துல ஒரு அசுரர்களுக்கு சாபம் கொடுத்தாராம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் இவர்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே என்னை நினைக்கக்கூடிய ஞானமும் உங்களுக்கு இல்லாது போகட்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு நல்ல வினையிலே இருந்து நல்ல செயலிலே இருந்து அவர்களை நீக்கியவராக சாபத்தை கொடுத்த சிவபெருமானுடைய சாபத்தின் காரணத்தினாலே அசுரர்களால போக முடியாது. அதனாலதான் நீங்களும் சரி நானும் சரி எல்லாரும் அங்கே மேருமலையிலே சென்று இருக்கிறோம் என்று விட்டுமானவர் சொன்னதாக இங்கே ஸ்காந்தர் ஒரு சரித்திரத்தையும் சுட்டிக்காட்டும். செல்லுகிறார்கள், எல்லாரும் கைலாசத்துக்கு செல்லுகின்றார்கள். கைலாசத்துக்கு சென்றவர் அங்கே வாயிலே நின்று துதிக்கின்றார்கள் எம்பெருமானை. இந்த இடத்துல பார்த்தா ஏராளமான ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வரும். இந்த ஸ்காந்தத்துல பிரம்மாவுக்கும் ஸ்தோத்திரம், விஷ்ணுவுக்கும் ஸ்தோத்திரம், இந்திரனுக்கும் ஸ்தோத்திரம், பிரகஸ்பதிக்கு ஸ்தோத்திரம், வாயுவுக்கு ஸ்தோத்திரம், வருணனுக்கு ஸ்தோத்திரம், எங்கே பார்த்தாலும் ஸ்தோத்திரங்களா இருக்கும். ரொம்ப எல்லோருக்கும் அப்படி வந்தா பரம்பரை அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு அதுல வந்து குழப்பமே அடையக்கூடாது. இப்ப நம்ம ஒரு இடத்துல பார்க்கும்போது சார் உங்களை மாதிரி யார் சார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுல, உங்களாலதான் சார் இந்த காரியமாகும், வேற யாராலையும் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். அருணகிரிநாதர் பாடுவார், கொடாதவனையே புகழ்ந்து குபேரனவே மொழிந்து குலாவியவமே திரிந்து. கொடாதவனையே புகழ்ந்து குபேரனவே மொழிந்து, அவன் ஒண்ணுமே எச்சரிக்கையால காக்காயும் ஓட்ட மாட்டான்னு சொல்லுவோம், அவன குபேரன்னு சொல்லி நம்ம பாடுவோம். ஏன் ஏதாவது காரியம் ஆகாதா அப்படின்னு சொல்லி அவன் இடத்துல கேட்போமா. எல்லா தேவதைகளுக்கும் இப்படித்தான், நீ தான் பெரியவன் நீ தான் பெரியவன் என்று சொல்லும்படியாக இருக்கும். ஆனா எவன் பெரியவனுக்கெல்லாம் மகதோ மகியான் என்று சொல்ல முடியாது, மகாதேவனாக இருக்கின்றானோ மாதேவர் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் விதிவாய்க்கட்டலுமே என்று சொல்லும்படியாக எவன் மகாதேவன் என்று ஆதி தேவன் தேவாதி தேவன் என்று எவன் இருக்கின்றானோ, இது அருணகிரிநாதர் சொல்ல தேவதேவ தேவாதி தேவ பெருமாளே என்று சொல்லும்படியாக எவன் தேவதேவ தேவாதி தேவ பெருமாளாக இருக்கின்றானோ அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்பேற்பட்ட ஈஸ்வரன் மட்டும்தான் உயர்ந்தவன், மற்ற எல்லாருக்கும் சொல்லப்படும். இது சமாதானம் பெரியவர்கள் ரெண்டு சொன்னார்கள். என்னன்னு கேட்டா ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல போய் சொல்லும் பொழுது நீ தான் பெரியவன் சொல்றது லௌகீகமானது, ஒப்புக்கொள்ளப்பட்டது, விட்டுருங்க. ஆனா எவன் காரியம் பண்றான்னு பார்க்கணும். இப்ப இவன் வாயுவை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கலாம், மன்மதனையும் ஸ்தோத்திரம் பண்ண போறாங்க பின்னாடி, இவன் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். ஆனா சூரபத்மனுடைய தொல்லையிலிருந்து யார் விடுவித்தது? பிரம்மா விடுவித்தாரா? பிரகஸ்பதி விடுவித்தாரா? நாராயணன் விடுவித்தாரா? இல்ல மன்மதன் விடுவித்தாரா? யாருமே கிடையாது. யாரு பண்ணா? பரமேஸ்வரன் கந்தபெருமான் மூலமாக செய்கிறார். ஆக இவர்கள் யார சொன்னாலும் யாரு செஞ்சாங்கன்னு கதையிலேயே பாருங்க, அவன் தான் அதுல பரம்பொருள், அவன் தான் உயர்வானவன் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் உண்டு. இப்ப இறைவன் எல்லாருக்கு உள்ளேயும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நாராயணனுக்கு உள்ளேயும் இருக்கிறான், பிரம்மாவுக்கு உள்ளேயும் இருக்கிறான், வருணனுக்கு வாயுவுக்கு உள்ளேயும் இருக்கிறான், பிரகஸ்பதிக்கு உள்ளேயும் இருக்கிறான். உள்ளே இருந்து அவன் எல்லாவற்றையும் நடத்துகின்ற காரணத்தினாலே, குகனாக இருக்கின்ற காரணத்தினாலே இவர்களை செய்யக்கூடிய ஸ்தோத்திரம் எல்லாம் அவனை சென்று அடைகின்றது. எந்த மொழியிலே எந்த பொருளை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாலும் அதெல்லாம் அவனையே சென்று அடைகின்றது என்கின்ற நியாயத்தின்படியும் இவர்கள் சொல்லுவது சரி. இப்படியும் ஒரு சமாதானம் சொல்லப்படும். இங்கே நாராயணர் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் சமாதானம் செய்விக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த சூரபத்மன் ஏராளமான வர பலங்களை பெற்றவன், அவனுக்கு வந்து சாதாரணமாக மரணம் என்பது நடக்காது. சிவபெருமானுடைய தேஜஸிலே இருந்து வரக்கூடிய ஒரு குமாரன் மட்டுமே அவனை அழிக்க முடியும். இப்ப பார்த்த சிவபெருமான் ஒரு பக்கம் இருக்கிறார், பார்வதி இன்னொரு பக்கம் இருக்கிறார், சிவபெருமான் யோக நிலையிலே இருக்கிற, நாம போய் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு வந்து வாயிலே நின்று ஸ்தோத்திரம் செய்கின்றார்களாம் சிவபெருமானை. எல்லாரும் நாராயணன் உட்பட எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். அப்ப நந்திய பெருமான் சொன்னார், உள்ளே எல்லாம் போக முடியாது, இப்ப என்னோட ஆணை மிகச்சரியாக இருக்கிறது, யாரையும் உள்ள அனுப்ப முடியாது, அவர் யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற, நீங்க இங்கிருந்தே ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்ன. ஆனா எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய பரமேஸ்வரன் அங்கே யோகம் செய்யும் பொழுதே இங்கே வந்து காட்சி அளிக்கிறான். அவன் இனியில கண்டா காலகாலா என்றெல்லாம் சொல்லும்படியாக எல்லா துறவிகளுக்கும் தலைவராக இருக்கப்பட்டவனாக, யோக நாயகனாக, வேத நாயகனாக, லோக நாயகனாக இருக்கக்கூடியவனை எல்லாம் ஸ்தோத்திரம் செய்கின்றார்களா. அவனை பார்த்த உடனே பரம சந்தோஷமாக சிரிக்கிறாரா? சிரிச்ச உடனே எப்படி இந்த சந்திரனானவன் உலகங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கிறானோ, அது மாதிரி அந்த புன்சிரிப்பிலேயே வந்த காரியம் எல்லாம் மறந்து தேவாதி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் ஒரே கூக்குரல்
இடுகின்றார்கள். அறியாயோ குமர குரு பர முருக சரவண குக சண்முக கரி பிரகார குழக சிவசுத சிவயனமயன குரவனருள் குரு மணியே என்று அவையும் கிடு குரல் அறியாயோ நாங்கள் அவையும் கிடு குரல் அறியாயோ அபயமீடு குரல் அறியாயோ.
முருகப்பெருமானிடத்திலே அபயம் தேவர்கள் இடுகிறார்கள் என்று அருணகிரிநாதர் பாடுவார். இங்கே சிவபெருமானிடத்திலே அபயம் நோக்கி கூக்குரல் இடுகின்றார்களா 33 கோடி தேவர்களும். அவர் சொன்னார் அவ்வளவுதானே.